இந்த சிக்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகளை ஆற்றுவதற்கு நீக்குவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தவிர உலகத்தில் உள்ள வேற எதன் மூலமும் இதை செய்ய முடியாது. சில நேரங்களில் மக்கள் பேசுவார்கள், கலைப்பார்கள், அது சரியானால் இது சரியாகும், அவர் வந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் நீதி அதிபதியில பார்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஒரு உதவி தேவை. அவருடைய உதவி எப்போது வரும் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள நல்லதார்கள் அவன் விரும்புகின்ற மாதிரி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குழுக்கள் வாங்கல்களாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். மனிதர்கள் இஸ்லாமியர்கள் எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி அவைகளில் ஈடுபட்டு அவர்கள்ட்ட முழுமையான தீன் வந்துவிட்டது என்றால் அந்த தீனின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம், கண்டுகொள்ளலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை தான் சஹாபாக்கள்ட்ட சொன்னார்கள். தீனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு ஆக மிக முக்கியமான ஒரு உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு. மக்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய அடியார்களை காதுக்கின் பக்கம் படைத்தவனின் பக்கம் இணைக்கக்கூடிய இந்த உழைப்பு இருக்குது. இதன் மூலம் அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப வேகமாக உலகத்திற்கு வருகின்றது. ஏனென்றால் அடியார்கள் அல்லாஹுவை மாத்திரம் நம்பி அவருடைய எந்த வகையான உலகத்தில் எத்தனையோ அவனுடைய படைப்புகள் இருக்குது அவைகளில் எதையுமே நம்பாமல் அல்லாஹுவை மாத்திரம் நம்பி அடியார்களை மனிதர்கள் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான அவருடைய கைபி மதத் மறைமுகமான நுசரத்துகளை உதவிகளை வாதாக்களை கொடுக்கின்றான். நாங்க பார்க்கலாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய 13 வருட காலத்துல அந்த நேரத்துல தான் பயங்கரமான எதிர்ப்புகளும் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் பயமுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் நாலா புறங்கள்ல நபி அவர்களுக்கு நெருக்கடிகள். நாங்க உங்களை கொலை செய்து விடுவோம், உங்களை நாடு கடத்தி விடுவோம், உங்களை பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவோம் என்றெல்லாம் பயமுறுத்தினார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் தீர்த்துகின்றார்கள் உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து அடைத்து விடுவதற்காக பல பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள். அவர்களுக்கு பின்னால நம்முடைய திட்டமும் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நபி அவர்களையும் பயமுறுத்தினார்கள், நபி தோழர்களையும் பயமுறுத்தினார்கள். நபி தோழர்களுக்கு இருந்த பயத்தை பற்றியும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். مستضعفون في الارض تخافون ان يتخطفكم الناس மக்காவுடைய நிலைமைகளை நீங்க கொஞ்சம் தீர்த்தூக்கி பாருங்கள். நீங்கள் அற்பமானவர்களாக சொற்பமானவர்களாக எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக பலஹீனமுட்டவர்களாக வெளிரங்கமான பலங்கள் இல்ல, அவர்கிட்ட படபணமும் இல்ல, பணபலமும் இல்ல, உடல் பலமும் இல்ல, எல்லா வகையில பலஹீனர்கள். உங்களை கொலை செய்து விடுவார்களோ, உங்களை உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தீர்கள் மக்களுடைய வாழ்க்கையில. ஆனால் மறுமுனையில அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன உத்தரவு? அவர்களே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஒன்றை நீங்க அந்த மக்களுக்கு தப்லீக் செய்ய எட்டி வைங்க. நாங்க உங்களுக்கு சொன்னதை முழுமையாக அவர்களுக்கு முன்னால வைங்க. நீங்க அந்த மாதிரி செய்யாவிட்டால் உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்க பரிபூர்ணமாக எட்டி வைத்தவர்களாக ஆக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இதை சரிவர செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் மக்களிடமிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். பல பாதகமான கட்டங்களில் நபி அவர்களை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் பாதுகாத்தான் என்பதை நாங்கள் வரலாறுகளின் மூலமாக பார்க்கலாம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை எடுத்துக் கொள்ளலாம்.
நபியுடைய வீட்டை பலர்கள் வந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில வந்தவுடன் ஒரு ஆள் சிலவேளை கொலை செய்தால் பழிக்கு பழி வாங்கி விடுவார்கள். அதனால நாங்க பலர் சேர்ந்து கொலை செய்தால் யாரு கொலை செய்ததுன்னு தெரியாது, அதனால பழிக்கு பழி வாங்க முடியாது என்று பலர் உறுதிய வாழ்வுடன் நிற்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் எங்கட நாட்டுல அந்த யுத்த காலத்துல இரவு நேரங்கள் எங்கேயாவது ஒரு வெடில் சத்தம் கேட்டா முழு இரவும் தூக்கம் வராது. ஒரு 2-3 கிலோமீட்டருடைய தூரத்துல தான் வெடியினுடைய சத்தம். ஆனால் வீட்டில் அநேகமானவர்களுக்கு பதட்டம், தூக்கம் வராது. ஏன், என்ன நடக்குமோ தெரியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பல காதிரிகள். நபி அவர்கள் வெளியில வந்தவுடன் கொலை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹு மீது நம்பிக்காண்டா தைரியமாக வருகின்றார்கள், வீட்டுடைய கதவை திறக்குகின்றார்கள், அந்த வாசலுக்கு முன்னால் உள்ள உருப்படி மண்ணை எடுக்குகின்றார்கள். எடுத்து அந்த உருப்படி மண்ணில சூரா யாசீனுடைய ஆரம்ப சில ஆயத்துகளை ஓதுகின்றார்கள். وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا فاغشيناهم فهم لا يبصرون நாம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் தடைகளை ஏற்படுத்தி அவர்களை மறைத்து விட்டோம். அதனால பஹும் லா யுபசிரூன் அவர்கள் உங்களை பார்க்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை அவர்களுக்கு முன்னால் தூவிவிட்டு அவர்களுக்கு முன்னால நடக்குகின்றார்கள். அவர்களில் யாரும் நபி அவர்களை காண முடியாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க தப்லீக் செய்தால் நம்முடைய இந்த தீனை எத்தி வைத்தீர்கள் என்றால் மனிதர்கள் உங்களை நாங்க பாதுகாப்போம். ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்திலேயே பல கட்டங்களில் நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். வீட்டிலிருந்து போகிறார்கள், போய் நபி அவர்கள் தங்குகின்றார்கள் அந்த சௌர் குகையில 3 நாள் தங்குகின்றார்கள். விரோதிகள் மேலே வந்து தேடுவதையும் கீழிருந்து பார்க்குகின்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லௌ ரஃபஉ அக்தாமஹும் லஅப்ஸரூனா, அவங்களோட பாதத்தை கொஞ்சம் தூக்கினா எங்களை கீழே கண்டுகொள்வாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள் விரோதிகள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யா அபூபக்கர் மா தன்னுக பி இத்னை அல்லாஹ் தாலிதுஹும். அபூபக்கர், என்ன நாங்க 2 பேர் என்றா நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் எங்களுடன் இருக்கான், அந்த அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். வந்தவர்கள் முழு குகைக்கு மேலால சுத்துகின்றார்கள், குகையுடைய வாசல் வரைக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் வாசலை அந்த சிலந்தி வலை மூடி இருக்குது. அல்லாஹுடைய குதிரத்தை பாருங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க நாடினா சிலந்தி வலையை வைத்து பாதுகாப்பான். அந்த சிலந்தி வலையை வைத்து பார்த்து நினைக்கின்றார்கள், பல நாட்களுக்கு முன்னால கட்டப்பட்ட வலை மாதிரி இருக்குது, இதற்குள்ளே இவர்கள் சென்றிருக்க முடியாது என்று திரும்பி விடுகின்றார்கள். அந்த சவுர் குகைக்குள்ளே வைத்தும் அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாக்குகின்றான். அதன் பின்னால பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போற நேரத்துல நபி அவர்களை தேடி பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருவர் சுராகா இப்னு மாலிக் வந்துவிட்டார் நபி அவர்களுக்கு முன்னால. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள். ஏன் அழுகுறீங்க கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல யா ரசூலல்லாஹ், இவன் பக்கத்துல வந்துட்டான், இவங்க எங்களை தேடித்தான் வந்திருக்கிறான், நாங்க மாட்டிட்டோம், நாங்க அகப்பட்டு விட்டோம், நான் அழுகிறது எனக்காக அல்ல உங்களுக்காக, எனக்கு ஏதாவது நடந்தா பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு நடந்தா முழு உம்மத்திற்கு பெரிய ஒரு ஆபத்து. நபி அவர்கள் அப்பொழுதும் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்தி ஒரே ஒரு துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மக்ஃபினாஹு பிமா ஷேத்த, யா அல்லாஹ் அவனிடம் இருந்து இந்த 2 பேரையும் நீ நாடுகின்ற அடிப்படையில பாதுகாப்பாயாக. ஒரு சின்ன துஆ தான், அந்த சுராக்கா வந்திருந்த அவனுடைய வாகனம் அப்படியே மண்ணுக்குள்ள புதையுது. எந்த அளவுக்கு தான் அந்த வாகனத்துடைய வயிறு வரைக்கும் புதைந்து கொண்டிருக்கிறான், சென்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் சொன்னான், சுராக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துஆ எனக்கு பலித்து விட்டது, அதனால நீங்க எனக்கு துஆ செய்யுங்க, இதுல இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்கின்றான். என் நபி அவர்களை தேடி வந்தவன், நான் உங்களோட இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்க மாட்டேன், ஒரு நீண்ட சரித்திரம். அதற்கு பின்னால நபி அவர்கள் துஆ செய்ய அவன் பழைய நிலைக்கு வந்து விடுகின்றான். மேலும் பெரியார்களே சகோதரர்களே, அதே சஃபர்ல நபி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போற நேரத்தில் ஒரு காட்டரபி அவர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார், சில நேரத்துல பயங்கரமான நேரத்துல நாங்க யாருக்கையும் பேச்சு கொடுக்க மாட்டோம், என் பேச்சு கொடுத்தா மாற்றிடுவோம், அவன் செலவே எங்களை தேடி வந்திருக்கிறான் தெரியல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் இல்லை, ஏன் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டான். வல்லாஹு யஸ்முகு மினன்னா, மக்களிடம் இருந்து அவன் உங்களை பாதுகாப்பான், பல வகையில் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இப்பொழுது அந்த காட்டரபியை கண்டு கேட்கின்றார்கள், அல்ல கையில ஹைர், உனக்கு ஒரு நல்ல விடயத்தை நான் சொல்லி தரட்டுமா? அவர் கேட்கிறான், அப்படி என்ன நல்ல விஷயம்? தஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லாஹ் வ தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வ ரப்பாக ஏற்றுக்கொள்ளணும், என்னை அல்லாஹுடைய தூதுவனாக ஏற்றுக்கொள்ளணும், அவ்வாறு நீ செய்தால் உனக்கு சொர்க்கம். அவன் எடுத்தெடுப்பட கேட்கின்றார், அப்படிங்க அவனுக்கு என்ன சாட்சி? நீங்க அல்லாஹுடைய நபி என்பதற்கு ஏதாவது சாட்சி தேவை? பக்கத்துல தூரத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குது, நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மரம் சாட்சி. நபி அவர்கள் அந்த மரத்திற்கு உத்தரவிட்டவுடன் அந்த மரம் வேர்களோடு கலந்து வருகின்றது, வேரோடு அப்படி கலந்து சிலவேளை கற்பனையில வராது, ஏதோ ஒரு மனிதர் நடப்பதை போன்று அந்த மரம் வேரோடு கலந்து வந்து இந்த காட்டரபிக்கு முன்னால மூணு தடவை ஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லி அந்த மரம் மீண்டும் பழைய இடத்திற்கு சென்று விடுகின்றது. உடனடியாக அந்த காட்டரபி அந்த கிராமவாசி சேர்த்துக் கொள்கின்றார், நான் என்னுடைய ஊருக்கு செல்வேன், ஊர் மக்களை அழைப்பேன், அவர்கள் வந்தா அவர்களோட நானும் வந்துடுவேன், இல்லாவிட்டாலும் நான் உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டு விட்டேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, டெல்லியில போன மாசம் எங்கட இலங்கை மக்களுடைய ஜோடு நடந்துச்சு, அதுல தற்போது ஞாபகப்படுத்தினாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவத்தில் இருந்த அந்த ஆர்வம், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, தன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல எந்த வழியில போனா நல்லது என்று ஆலோசனை செய்யப்படுது, அந்த காட்டுடைய பயங்கரமான வனாந்தர பகுதியால போகிறார்கள், ஏன் அந்த வழியை தெரிவு செய்தான்டா, அங்கேயும் சில கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் என்னுடைய உம்மத்தினர்கள், அவர்களுக்கும் தாவத் கொடுக்க வேண்டும், அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், அதனால் நபி அவர்கள் அந்த வழியால போகிறார்கள், போய் அவர்களுக்கும் தாவத் கொடுத்த வரலாறு தெரியும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல குறிப்பிட்டார்கள் இன்ஃபிராதி தாவத் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருது. இப்பொழுது தாவத் கொடுக்கிறான்டா, ஜமாத்துல போனா அமீர் சார் சொல்லணும், நீங்க ஹுசூசியில போனா நீங்க முத்தக்கல்லின், ரமூமியில போனா நீங்க முத்தக்கல்லின், மஸ்ஜிதுக்கு வந்தா அமீர் சாபே சொல்லணும், கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தாவத் ஒன்று கொடுங்களேன் சொன்னாங்க. இப்ப தாவத் இருக்குது, அதுவும் ஒரு வேற ஒரு நிர்வாகம் மாதிரி, அது உத்தரவை பார்த்து அல்லது எங்களுக்கு சீட் கிடைச்சா நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், எங்களுக்கு பயன் பண்ற புத்துவம் கிடைச்சா, இந்த வார்த்தையை சொல்லி சொன்னாங்க சார் போலானா, எங்களுக்கு புரிசி கிடைச்சா, எங்களுக்கு சீட் கிடைச்சா நாங்க தாவத் கொடுக்கிறது. மற்ற நேரத்தில் அந்த தாவத்துடைய அந்த மிசாஜ், அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த விருப்பம் இல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் தான், நேரம் பார்க்கல, காலம் பார்க்கல, சந்தர்ப்பம் பார்க்கல, யாரு எவருன்னு பார்க்கல, ஹிஜ்ரத்துடைய வேலை, உயிருக்கு ஆபத்தான நேரம், காட்டரபியை சந்திக்குகின்றார்கள் அவர்களுக்கும் கொடுக்குகின்றார்கள், கொள்ளைக்காரர்களை சந்திக்குகின்றார்கள் அவர்களும் கொடுக்குகின்றார்கள், சொல்லிவிட்டு சொன்னாங்க. இதற்கு ஹாலாத்துகளை பார்க்கறல்ல, நிலைமைகளை பார்க்கறல்ல. ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக அகாந்தமான முறையில தான் ஜெயிலில் அடைக்கப்படுகின்றார்கள். வேற ஏதாவது தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல, குற்றம் செஞ்சிருக்கிறாரு, தண்டனை அனுபவிக்கும். ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அவரால் தவறு செய்யவே முடியாது. நபிமார்கள் மஅசூம், நபிமார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க இருக்கின்றான். மிக அபாண்டமான முறையில ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் அவதூறு சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு சென்றிருக்கிறார்கள், சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கின்றார். அந்த கட்டத்திலேயும் ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், நீங்க யாரை வணங்குறீங்க, சூரியனை வணங்குறீங்களா, சந்திரனை வணங்குறீங்களா, இந்த சூரியனை சந்திரனை படித்து அல்லாஹ் வணங்கணும், அந்த சிறைச்சாலையில வைத்தும் ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாவத் கொடுக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த தாவத்துடைய அந்த விருப்பம் இருக்கிறது, அங்க எங்களுடைய பித்ரி மஹப்பத் சொன்னாங்க, இயற்கையிலேயே அந்த மஹப்பத் வரணும், இயற்கையிலேயே அந்த விருப்பம் வரணும், அது யாரு, என்னுடைய நண்பன், என்னுடைய கூட்டாளி, எனக்கு விருப்பமானவர் என்று நபியவர்கள் பார்க்கல. அபூ ஜஹலையும் அழைத்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்தார்கள், வலீது இப்னு வலீதுடைய சகோதரன் காலித் இப்னு வலீத் அவர்களையும் அழைத்தார்கள், அபூ சுஃபியான் இப்னு ஹர்பை தேடிக்கொண்டு காபு வரைக்கும் சென்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையான விருப்பம் என்ன, எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் திறமைகள் அல்லாஹுடைய தீனுக்கு பாவிக்கப்படணும். அது ஹதரத் உமராக இருக்கலாம், அது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தெரிந்த ஆற்றல்களை பார்த்து நபி அவர்கள் என்ன யோசித்தார்கள், இது அல்லாஹுடைய தீனுக்கு பாவிக்கப்படணும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் வலீத் பின் வலீத் கிட்ட நபி அவர்கள் அடிக்கடி கேட்பாங்க, ஐன காலித், எங்க அவங்கட காலித், எங்க அவர்கிட்ட அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல்களை திறமைகளை வைத்திருக்கிறான், அவருடைய திறமைகள் ஆற்றல்களை இந்த இஸ்லாத்திற்கு பாவித்த அவர் எந்த அளவுக்கு முன்னேறுவாரு, வலிதுபுர சொல்லுவார், அல்லாஹ் கொண்டு வருவான், அல்லாஹ் வெகு சீக்கிரம் கொண்டு வருவான். வலிது ரவி அல்லாஹு அன்பு அவர்களை பற்றியும் விசாரிக்கிறாங்க, அதற்கு உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுடைய விடயத்துல துவா செய்யறாங்க, அபு சுஃபியான் அரும தேடிக்கொண்டு காட்டுக்கு போறாங்க, இன்றைக்கு எங்களுக்கு யாராவது இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தா நாங்க உடனடியா குனூத்த நாசிலா ஓதி பத்வா செய்யற, யாருலாம் இவங்களுக்கு தண்டனையை கொடு, இவர்கள் அழிச்சிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிக்கர் என்னண்டா, இவர்கள் ஒவ்வொரு வருடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஆட்கள்கள் அல்லாஹுடைய தீனுக்கு பாவிக்கப்படணும். அதனால சொல்லிவிட்டு சொன்னாங்க, தாவத் இருக்கவே தாவத், தாவத்துடைய உழைப்பு செய்வதற்கும் சுன்னத் ஒரு முறை ஒன்று இருக்குது. மூலான மூணு நாள் ஃபஜ்ருடைய பயான்ல மிக விளக்கமாக இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க, எங்கட தாவத்திலையும் சுன்னத்தை பின்பற்றணும், எங்கட இபாதத்திலையும் சுன்னத்தை பின்பற்றணும், எங்கட ஆதத் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலையும் சுன்னத்தை பின்பற்றணும், அந்த சுன்னத்தை பின்பற்றுவதில் தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது. என் மூலமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்க, நாங்க அதே மாதிரி ஹஜ்ஜ செய்து கொண்டிருக்கிறோம். மௌலானா சொன்னார்கள், இபாதத்துல எப்படி சொன்னா நபி அவர்கள் செய்த மாதிரி சொன்ன மாதிரி இபாதத்துகளை நாங்க செய்யறோமோ அதே மாதிரி தாவத்திலையும் சுன்னத். தாவத்துடைய சுன்னத் என்ன, தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு நாங்க வெளிக்கிளம்பி போறது. இன்னைக்கு மக்கள் என்ன பேசுவாங்கண்டா, இப்பதானே கருவிகள் வந்துருச்சு, சாதனங்கள் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, நெட் வந்துருச்சு, எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க வெளியாகி போகணும், நாங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், அல்லது மீடியால அல்லது ஊடகங்கள்ல எதையாவது ஒரு செய்தி அனுப்பினா போதும். சொன்னார்கள், இல்ல தாவத்திற்கும் சுன்னா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் தாவத்தை எப்படி செய்தார்களோ அந்த முறைப்படி செய்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்ப நபி அவர்களும் வெளிக்கிளம்பி போனார்கள், மதீனாவுக்கு உள்ளே இருந்து கொண்டு எல்லாத்தையும் மதீனாவுக்கு கூப்பிடல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் போனாங்க. இந்த அளவுக்கு இந்த சில நேரம் வாகனங்கள் இல்ல, பத்ருக்கு போகிறார்கள், போற நேரத்துல ஒரு மூணு பேருக்கு ஒரு வாகனம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனியா தனக்கு ஒரு வாகனம் எடுக்கல, நபி அவர்களோடு இந்த ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்தாங்க, ஹதரத் அபூ லுபாபா, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் நபியுடைய ஜோடி. அப்ப மூணு பேருக்கு ஒரு வாகனம் என்றா, ஒரு ஆள் போவாரு, அவர் கொஞ்ச நேரம் போய் அவர் இறங்கியதோட இரண்டாவது நபர் ஏறுவாரு, அவர் கொஞ்ச தூரம் பிரயாணம் செய்து அவர் இறங்கியதோட மூணாவது நபர் பிரயாணம் செய்வாரு. இப்படித்தான் அந்த மதீனாவிலிருந்து பத்ரு வரைக்கும் இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல கொஞ்சம் தூரம் போய் இறங்கிட்டாங்க. ஹதரத் அபூ லுபாபா, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க வாகனத்திலே வாங்க, நாங்க நடந்தே வாரோம், நபியோர்கள் என்ன சொன்னார்கள், இல்ல மஹந்துமா பி அக்வா மின்னி, நடப்பதில் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பலசாலிகளும் அல்ல. நடப்பதில் உங்களுக்கு எப்படி நடக்க முடியுமோ அதே மாதிரி என்னாலும் நடக்கலாம். அதைவிட முக்கியம் அல்லாஹுடைய பாதையில நடப்பதின் மூலமாக கிடைக்கிற கூலியை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல. அந்த கூலி எனக்கு வேணும். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நபி அவர்களுக்கு அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட முந்திய பிந்திய பாவங்களை மன்னித்துட்டோம். ஹதீஸ்ல வருது, நபி அவர்களே சொல்லுவார்கள், மிஃதாஹுல் ஜன்னத்தி பியதி, சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாயி ஹத்தா அதுஹுலஹா, சுவர்க்கத்துல நபிமார்கள் நுழைவது ஹராம் நான் நுழைகின்ற வரைக்கும். நான் நுழைஞ்சாதான் மற்ற நபிமார்கள் நுழையலாம். சுவர்க்கத்துடைய சாவியே நபியுடைய கையில. நபியுடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சொன்ன நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், உங்களுக்கு நடப்பதின் மூலமாக கிடைக்கிற கூலியை மட்டும் நானும் தேவையற்றவன் அல்ல. அப்ப என்ன காட்டுறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் முஜாஹதா செய்யணும். உடலால ஒரு வகையான முஜாஹதா, பொருளால ஒரு வகையான முஜாஹதா. சொன்னாங்க மௌலானா, வேற ஒருவருடைய பணத்தால வெளிக்கிளம்பி போறதுல உண்மையான அசர் இல்ல. நாங்க எங்களுடைய பணம், எங்களுடைய காலம், எங்களுடைய நேரம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு ஆள் வர்றாரு, வந்து நானும் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போகணும், எனக்கு பைத்துல் மாலில் இருந்து கொஞ்சம் பணம் தாங்கன்னு கேட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல பைத்துல் மாலில் இருந்து அல்லாஹுடைய பாதையில போறதுக்கு பணம் இல்ல. பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு, அவர்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு தோட்டம் இருக்கு தானே, அந்த தோட்டம் இவரை கூட்டி கொண்டு போய் அந்த தோட்டத்தில் இவரு வேலை கொடுங்க. அவர் இவரை கூட்டி கொண்டு போறாரு, சில நாட்கள் வேலை அவருடைய தோட்டத்துல வேலை செய்யறாரு. அந்த வேலை செய்ததற்காக அவருக்கு கொஞ்சம் திருகங்கள் கிடைக்குது. அந்த திருகத்தை எடுத்துக்கொண்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்த நேரத்துல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த திருகத்துல பாதி திருகமுக்கு உங்களோட வீட்டுல உணவு பண்டங்களை, உணவு பொருள், கோதுமை போன்றது வாங்கி கொடுங்க, மறுபாதி எடுத்துக்கொண்டு நீங்க அல்லாஹுடைய பாதையில போங்க. ஏன், தன்னுடைய உடல் தன்னுடைய பொருளால போவது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். அந்த ஹிஜ்ரத்துடைய மிக முக்கியமான பயணத்துல ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலிருந்தே உதவி செய்தது யார் என்றா ஹதரத் அபூபக்கர் தான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களே சொல்வார்கள், எனக்கு எத்தனையோ பேர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய உதவிக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவருக்கு என்னால பிரதி உபகாரம் செய்ய முடியல, அவருக்கு அல்லாஹ்வே பிரதி உபகாரம் செய்வோம். அந்த அளவுக்கு பல கட்டங்கள்ல ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்திருக்கிறார்கள். அப்ப ஹிஜ்ரத்தை பற்றி ஏற்கனவே நபி அவர்கள் சொல்லிவிட்டாங்க, இப்படி நாங்க வெகு விரைவுல போக வேண்டி வரும். இப்ப ரெண்டு ஒட்டகம் வாங்குகின்றார்கள், அந்த நபி அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திற்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. சொன்னாங்க, இல்ல யார சூழல்லா, இல்ல இது என்னுடைய பணம், இவ்வளவு காலம் நபி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க உதவி செய்தாங்க. ஆனால் அந்த நேரத்துல நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அபூபக்கர் இல்ல, இந்த பயணத்துல என்னுடைய பணத்தால தான் ஒட்டகத்தை வாங்கணும். ஏன், ஆக முக்கியமான பயணம், ஆக முக்கியமான அல்லாஹுடைய பாதையில விளக்கிரம்பி போற ஹிஜ்ரத்துடைய வணக்கம், ஹிஜ்ரத்துடைய இபாதத், இது வேறொருவருடைய பணத்தால போக இயலாது. அதனால இந்த ஒட்டகத்திற்குரிய பணத்தை நீங்க கிட்ட வாங்குங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அங்க ஞாபகப்படுத்தினாங்க, தன்னுடைய உடல் தன்னுடைய பொருளால நாங்க வெளிக்கிளம்பி போகணும். நாங்க வெளிக்கிளம்பி போகாம மெசேஜ் அனுப்புறதுனால அந்த அந்த யதார்த்தங்கள் வராது. நாங்க எந்த அளவுக்கு தியாகத்தோடு போவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கைபி மதத் மரீசுவமான நுசரத்தை காணலாம். எந்த அளவுக்கு அந்த கிஸ்ரா மன்னர்கிட்ட நபி அவர்கள் லெட்டர் எழுதி ஹதரத் அப்துல்லா இப்னு குதாஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு ஜமாத் அனுப்பி வச்சாங்க. ஏன், தாவத்துக்கு போறாங்க. நபி அவர்கள் வேணும்ண்டா ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க அங்க போய் கிஸ்ரா கிட்ட போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, ஜமாத் உடலால பொருளால வெளிக்கிளம்பி போறாங்க. அவர்கள் போய் கிஸ்ரா அந்த லெட்டரை கொடுத்தவுடன் கிஸ்ராக்கு கோபம் வருது, ஆத்திரம். என்ன, நபி அவர்கள் லெட்டர் எழுதுறாங்க, மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் இலா கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ். அதாவது அல்லாஹுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புறத்திலிருந்து கிஸ்ராவும். இதை பார்த்ததோடு அவனுக்கு கோபம், என்ன முதல்ல அவங்க பேரை விதிக்கிறார், எந்த பேரை எழுதணும், அதனால் அந்த லெட்டரை கிழிச்சு கிழிச்சு துண்டு துண்டாக்கி வீசுகின்றான். உடனடியாக நபி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், இவன் என்னுடைய லெட்டரை கிழிக்கல்ல, மல்ல மஸ்தக முல்கஹு, தன்னுடைய ஆட்சியை கிழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க, அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான். தாவத் எடுத்து கொண்டு போறாங்க, அதற்காக ஒரு ஜமாஅத்தை நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வுடைய கைபி மதத் மறைமுகமான உதவி எப்படி என்றா, அவன் லெட்டரை கிழிக்குகின்றான், ஒரு 6 மாதம் கூட கழியல்ல அவனுடைய மகனாலே அவன் கொலை செய்யப்படுகின்றான். கடைசியில் நபி அவங்க சொன்னாங்க, இதா ஹலக கிஸ்ரா பல கிஸ்ரா பாதா, இதா ஹலக கைசர் பல கைசர் பாதா, இந்த கிஸ்ரா அடிந்து விட்டால் அதற்கு பின்னால கிஸ்ராவுடைய நாமம் உலகத்தில் இருக்காது. இந்த கைசர் அழிந்து விட்டான் என்றால் இதற்கு பின்னால கைசருடைய நாமம் இருக்காது. அதே மாதிரி அதனுடன் இந்த லெட்டரை கிழிக்குகின்றான், இவ்வளவு மிக முக்கியமான அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த தாவத்தை மறுக்குகின்றான், நிராகரிக்குகின்றான், அதை ஏளனம் செய்கின்றான். அதன் மூலமாக அவன் அவனுடைய ஆட்சியை கிழித்து விட்டான் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் அல்லாஹ்வுடைய தீன் எடுத்துக்கொண்டு போறாங்க, அல்லாஹுடைய தீன் எடுத்துக்கொண்டு போற நேரத்தில் அந்த அல்லாஹுடைய உதவி அவருடன் நேரடியாக இருக்குது. மக்கள் அவனை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, முழு உலகமும் அவனுக்கு எதிராக இருக்குது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத் அவனுக்கு சாதகமா. நபிமார்களுடைய பல வரலாறுகளை பார்க்கலாம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூதை எதிர்த்தாங்க. நம்ரூதும் எதிர்ப்பு, அவருடைய தந்தையும் எதிர்ப்பு, அவருடைய முழு குடும்பமும் எதிர்ப்பு, அவருடைய முழு நாட்டு மக்களும் எதிர்ப்பு. ஆனால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி இருந்ததுனால இவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க. டில்லியில ஞாபகப்படுத்தினாங்க, ஹதரத் யூஷா இப்னு நூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தாவத்துக்கு போறாங்க. முதல்ல அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள், ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல்ல. அந்த யூஷா இப்னு நூனுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளல. இப்ப வேறு வழி இல்ல, அவர்களோட ஜிஹாதுடைய சட்டம் வருது, அவர்களோட யுத்தம் செய்கிறார்கள், போர் புரிகிறார்கள். போர் புரியக்கூடிய நேரத்துல ஒரு நாள் தினம் ரொம்ப வேகமா யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அசர் தொழுகையுடைய நேரமும் வந்து விட்டது. இப்ப அசர் தொழுகையில் ஆரம்பிச்சா இவங்க வந்து தாக்குவாங்க. இவர்களுடன் நேரா நாங்க யுத்தத்தில் ஈடுபட்ட அசர் தொழுக கதாவாகும். என்ன செய்யறாங்க, தாவத்தையும் ஐபாதத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க, தொழுகைய விடவும் மேலாது. ஆனால் யுத்தத்தை தொழுகைக்காக வேண்டி விட்டோம் என்றால் எங்களை தாக்கிடுவாங்க, அல்லது தொழாமல் ஜிஹாத்தில் ஈடுபட்டோம் என்றால் மிக முக்கியமான வணக்கம் தப்பி போய்விடும். ஹதரத் யூஷா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, முஸ்லிம் லவார ரிவாயத், அல்லாஹும்ம யஹ்பிதஹா அலைய, யா அல்லாஹ் உன்னால முடியும் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி விடுவாயாக. சூரியனை பார்த்து கூறுகின்றார்கள், அந்தி மஹ்மூரா வான மஹ்மூர், நீயும் ஏவப்பட்டிருக்கிறாய், நானும் ஏவப்பட்டிருக்கிறேன், நீ உனக்கு ஓடும்படி அல்லாஹுடைய உத்தரவு, நான் இவ்வாறு வாழும்படி என்னுடைய அல்லாஹுடைய உத்தரவு. அதனால அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னால முடியும் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்துவாயாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை நிறுத்துகின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். மௌலானா ஞாபகப்படுத்தினாங்க, மௌலானா சொன்னாங்க, இந்த உலகத்தை விட 13 லட்சம் மடங்கு பெரிய சூரியன், இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெரிய சூரியனை ஒரு நபிக்காக, அந்த நபியும் ஒரு கூட்டம் ஒரு சமூகம் ஒரு சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட ஒரு நபிக்காக அல்லாஹ் அந்த சூரியனை நிறுத்தினான் என்றால் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எங்களுடைய நபிக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான். ஏன் அந்த நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்ச பேசுகின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்குகின்றார்கள், வேற உலகத்துடைய எந்த நோக்கமும் இல்ல, சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்தினாங்க. சூரியனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் நிறுத்துகின்றான் அவர்கள் செய்த அந்த வேலைக்காக. இதை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது மௌலானா சொன்னாங்க, நாங்க செய்யற இந்த வேலை, ஏன் இந்த வேலையில முஜாஹதா இல்ல, இன்னைக்கு நாங்க எல்லாம் லேசிக்கு பழகிட்டோம், நாங்க இப்ப எல்லாம் சுகண்டிக்கு பழகிட்டோம், நாங்க வருத்தம் இல்லாமல் எது கிடைக்குதோ அதுக்கு நாங்க பழகிட்டோம், அதனால் எங்கட தாவத்துடைய வேலையின் மூலமாக ஒரு பத்த கூட நிப்பாட்டேனார். அதுக்கு ஒரு ஒரு சரித்திரத்தையும் சொன்னார்கள். மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல அவர்கள் அசர் தொழுகையுடைய நேரத்தை கொஞ்சம் முன்னால நிஜாமுத்தீன்ல இருந்து டெல்லியில இருந்து மேவாத்தில் போறாங்க. ஒரு பஸ்ல பொதுவான பஸ் பொது பஸ் உண்டு. அந்த பஸ்ல அவர்களோட சில சகோதரர்கள் போறாங்க. அசருடைய நேரம் வந்தவுடன் அந்த பஸ்ல உள்ள ஒரு எங்கள் சகோதரர், ஒரு முஸ்லீம் சகோதரர் டிரைவர்கிட்ட போய் சொன்னாராம், கொஞ்சம் பஸ்ஸ நிப்பாட்டுங்க, நாங்க அசர் தொழுவோம். டிரைவர் சொல்லிட்டாரு, உங்களோட ரெண்டு பேருக்காக எல்லாம் பஸ் நிப்பாட்டேலான்னு அவர் அவர்கிட்ட பாட்டுக்கு ஓட்டுறாரு. இந்த மனிதரை மௌலானா இல்யாஸ் இப்ராஹிம் அவர்களை அழைத்தாங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க அவர்கிட்ட போய் என்ன சொன்னீங்க, அவர் என்ன பதில் சொன்னாரு? இல்ல, நான் அவர்கிட்ட போய் பஸ்ஸை நிறுத்த சொன்னேன், அவர் உங்களுக்காக பஸ் நிப்பாட்டேலான்னு சொல்லிட்டாரு. மௌலானா இல்யாஸ் இப்ராஹிம் அவர்களை சொன்னாங்க, முதல்ல நீங்க தாவத் கொடுக்கணும், அதற்கு பின்னால்தான் நல்லா வந்து உதவி தேடணும். தாவத்துல பலம் இருக்குது, சக்தி இருக்குது. முதல்ல நீங்க தாவத்தை ஆரம்பிங்க சொன்னாங்க. யாருக்கு இந்த பஸ்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க? பஸ்ல உட்கார்ந்திருக்கிற முன்னால பின்னால நடுவுல அவங்களோட சைட்ல உட்கார்ந்திருக்கிறவர்கிட்ட, அவர்களும் நிறைய பேர் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட தொழுகையுடைய பதாயில்களை பேசி பேசுங்க, தொழாததுடைய நட்டத்தை பேசி பேசுங்க, தொழுதால் என்னென்ன நன்மைகள், தொழுகையை விட்டால் என்னென்ன பாதிப்புகள் பேசி நீங்க ஒவ்வொருவர்கிட்ட தனித்தனியா பேசுங்க சொல்லி மௌலானா இல்யாஸ் சாப் ரஹிமஹுல்லாஹ் சொல்ல, இவர்கள் போய் என்ன செய்யறாங்க, தாவத் கொடுக்கறாங்க. அப்படி பேசிக்கொண்டே போறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல பஸ் நின்றுச்சு. அந்த இடத்துல நல்ல தண்ணியும் இருக்குது. அப்படி பஸ் நின்றுச்சு. இவர்கள் உடனடியா பஸ் நின்று வெளியில் இறங்கினாங்க. தண்ணியும் அங்க இருக்குது. அவசரமா உதவு செய்து அசர் தொழுகையை தொழுது முடிச்சிட்டு வந்து மறுக்க பஸ்ல ஏற்றி புறப்பட்ட நேரத்தில் டிரைவர் சொன்னாரு, இந்த பஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவர் ஆரம்பத்துல வந்து எனக்கு பஸ்ல நிப்பாட்டுங்கன்னு சொன்ன நேரத்தில் எனக்கு என்னமோ இவர உளர்ற மாதிரி விளங்கிச்சு. இவரோட பேச்சொன்னும் எனக்கு படல, நான் ஓட்டி கொண்டிருந்தேன். ஆனா இவர் பஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரத்தையா பேசி பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய உள்ளத்துல வந்து ஏதோ நடக்க போகுது. ஏன் இவர் ஒவ்வொருத்தரா பேசி பேசிக் கொண்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு ஒன்று நடக்க போகுதுன்னு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். இந்த பஸ் நல்ல முறையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இதுல அப்செட்டும் இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து பஸ் நின்றுச்சுன்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லி இருக்கிறார். மௌலானா சொன்னார்கள், இவர் தாவத் கொடுக்க முன்னால போய் டிரைவர்ல சொன்னாரு பஸ் நிக்கல்ல, ஆனா பின்னால தாவத்தில் ஈடுபடுகின்றார். ஈடுபட்டு விட்டு இப்பொழுது தாவத் கொடுத்ததற்கு பின்னால அவன் அனுப்புறான் உதவி. அவன் தான் அந்த பஸ்ஸை நிறுத்துகின்றான். எங்க தண்ணி இருக்கிறதோ அதே இடத்துல அந்த பஸ் சுயமாக நிற்குது. அவர்கள் உதவு செய்யறாங்க, சொல்லுறாங்க, விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால போறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஞாபகப்படுத்தினாங்க, தாவத்தில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தியை வைத்திருக்கிறான். நபி அவர்கள் தாவத்திற்காக அவர்களே சுயமா போவாங்க. வாசிலா இப்னு அக்கா என்று சொல்லக்கூடிய ஒருவர் மஸ்ஜிதுல் நபவியில வந்து இல்ல மக்காவுல ஹரத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் ஆஹமின் அதாவது மிஹ்ராப்ல நின்று தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்களை பத்தி ஹதீஸ்ல வருது, நபி அவர்கள் முன்னால பாக்குற மாதிரி பின்னாலும் பார்ப்பாங்க. நபி அவர்களுக்கு விளங்குது, எங்களை இன்றைக்கு தொழுகையில சப்புல பின்னால ஒரு புதிய ஒருத்தர் வந்திருக்கிறாரு. மௌலானா சொன்னாங்க, எங்களை தாவத்துடைய வேலையும் இப்ப எப்படி ஆகுதுன்னா, நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜமாத் வச்சுக்கு, நாங்க வியாபாரிமார், நாங்க பிசினஸ் கார், நாங்க ப்ரொஃபஷனல், நாங்க ஸ்டூடெண்ட், நாங்க அப்படி, நாங்க இப்படி. மௌலானா சொன்னாங்க, இந்த மாதிரி ஹுசூசியத் வரக்கூடாது. தாவத்துண்டா எல்லாரும் எல்லோரோடும் இணையணும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்மால எல்லாமே இருந்தாங்க. எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஹதரத் பிலாலும் இருந்தாங்க. பாரிஸ் நாட்டிலிருந்து வந்த நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தவர்களும் இருந்தாங்க. ரோமாபுரியிலிருந்து வந்தவர்களும் இருந்தாங்க. கருப்பர்கள், வெள்ளையர்கள், ஆப்பிரிக்கர்கள், அந்த அரேபியர்கள், எல்லா மக்களும் நபியுடைய சபையில் இருந்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் இணைத்துக் கொண்டு தான் வேலை செஞ்சாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுது முடிச்சதோட நபி அவங்க மிஹ்ராபிலிருந்து நேரா கடைசி பின் தப்புக்கு வராங்க. ஒரு ஆள் அனுப்பி அவரை வர சொல்லுங்கன்னு நபி அவர்கள் சொல்லவும் இல்லை, நேரா போறாங்க. சொன்னாங்க தாவத் கொடுக்க நாங்க போகணும், நம்முடைய உடல் ஹரக்கத் பண்ணணும், நாங்க நேரடியா நம்முடைய உடலை நேரத்தெடுத்து கொண்டு போகணும் ஏன் வலியுறுத்தி சொன்னாங்க. சமீப காலத்துல சிலர் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் கருவி வந்துருச்சுதானே, சாதனம் வந்துருச்சுதானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். சொன்னாங்க தாவத்துடைய சுண்ணா இதுதான், இந்த முறைப்படி தாவத்தை செய்தால்தான் மாற்றமும் வரும், அல்லாஹ்வுடைய உதவியும் வரும். என்ன விஷயம், ஏன் வந்தீங்க? இல்ல நான் இஸ்லா ஏற்றுக்கொள்ள வந்தேன், நான் கலிமா சொல்ல வந்திருக்கிறேன். நபி உங்க கேட்டாங்க நீங்க ஹிஜ்ரத்தும் செய்வீங்களா? ஆம் ஹிஜ்ரத்தும் செய்வேன். நபி உங்க கேட்டாங்க இந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்தை ஆலாவா ஹிஜ்ரத்தை அதுனாவா? சொல்றீங்களோ அதற்கு நான் தயார். இந்த சரித்திரத்தை சொல்லி சொன்னார்கள் மௌலானா சாத் மௌலானா தாமத் பரகாதுஹும் சொன்னாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராபில் இருந்து நேரா வாஸ்லா இப்னுல் அக்காஜ போய் அவருக்கு தாவத் கொடுத்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா கண் தெரியாது, அவரை கூட்டி கொண்டு வராங்க. ஹயாத்து சஹாபாவுல வருது. நபி அவங்க கேட்டாங்க அபூபக்கர் ஏன் நீங்க அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தி கூட்டி கொண்டு வந்தீங்க? சொன்னீங்க நாங்களே போவோம், ஏன் தாய் போகணும்? நாங்க யார அழைக்கிறோமோ அழைக்கிறவத்த நாங்க தான் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போனாங்க, அபூ சுஃபியான தேடிக்கொண்டு போனாங்க, வாஸ்லா இப்னுல் அஸ்காத் நபி அவர்கள் போனாங்க. அபூ குஹாஃபாவை ஏன் கூட்டிக் கொண்டு வந்தீங்க? நாங்களே போயிருப்போம் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஞாபகப்படுத்தினாங்க இந்த தாவத்துக்குரிய சுண்ணா என்னன்னா உடலால பொருளால நாங்க சுயமாக எங்களுடைய உடல் எடுத்துக்கொண்டு போறது. இன்றைக்கு மௌலானா சொன்னாங்க இப்ப அமல் இபாதத்துல எல்லாம் எப்படி லேசாக இருந்துச்சுடா, ஒரு சிலர் நினைக்கிறாங்க மெசேஜ சொல்லிட்டா போதும். சில நாட்டுல இருக்குது அசான் ரேடியோல, ஒரு அரபு நாட்டுல, அரபு நாட்டுல மஸ்ஜிதுல முஅஸ்ஸின் இல்ல, மஸ்ஜிதுல முஅஸ்ஸின் ஒன்று இல்ல. நாங்களும் அந்த நாட்டுல வேலை செஞ்சோம். என்ன செய்யறாங்கன்னா எல்லா மஸ்ஜிதுகள்ல அந்த மைக்கோட ரேடியோவை செட் பண்ணிக்கிறாங்க. அந்த தொழுவிக்கிற இமாம் சாப் பாங்குடைய நேரம் வந்து அவர் ரேடியோவை ஓன் பண்ணின உடனே ரேடியோவில் உள்ள பாங்கு போகுது. இப்ப மௌலானா சொன்னாங்க மக்கள் எப்படி நினைச்சிட்டாங்கடா, அதான் எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம், எவ்வளவு முக்கியமான இபாதத். ஒரு மாத்தினுடைய பாங்கு சத்தம் எதுவரைக்கும் போகுமோ அந்த பகுதியில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்காக பிழை பொறுக்க தேடுது. இப்ப இந்த ரேடியோல உள்ள அசான மத்தியில் உள்ள மைக்ல செட் பண்ணினதுனால அவங்க நினைக்கிறாங்க சத்தம் போகுது தானே, மோதினுக்குரிய சம்பளம் இல்ல, அவருக்கு தனியா சம்பளம் தேவையில்ல, அவருக்கு தங்க இடம் தேவையில்ல, அவருக்கு உணவு தேவையில்ல. ஆனா மௌலானா சொன்னார்கள் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தாவத். பாங்கு பாங்குடைய துஆல என்ன கேட்கிறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பூர்த்தியான தஅவத் பாங்கு. இந்த பாங்கு என்ன செஞ்சிட்டாங்க, கடங்காக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு நாட்டுல அவர்கள் சொன்னார்கள் இப்ப நாங்க பாங்கு சொன்னா மஸ்ஜிதுக்கு நடந்து போகணும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது யாராவது தன்னுடைய வீட்டுல உது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு போனா அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் அவருக்கு நன்மை, பாவங்கள் மன்னிக்கப்படுது. சிலர்கள் வந்து சொல்லுவாங்க யார சூழல்லா நான் வீடு வாங்கிட்டேன்டா, மஸ்ஜிது பக்கமா தூரமா? பக்கம்டா, ஏன் நீங்க தூரத்துல வாங்கி இருக்க கூடாதா? அங்கிருந்து மஸ்ஜிதுக்கு வார வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை கிடைக்குமே. இந்த அளவுக்கு நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. சொன்னார்கள் ஒரு நாட்டுல ஒரு பஸ் உண்டு, அந்த பஸ்ஸுக்கு போர்டு என்ன மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்குள்ள மிஹராப், அந்த மஸ்ஜிதுக்குள்ள முஸல்லா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாராவது ஒரு நாலஞ்சு பேர் சொல்லணும்டா உடனடி அந்த மஸ்ஜிது போன் பண்ணினா அந்த பஸ் வருமாம், வந்து இவங்களுக்கு முன்னால நிற்குமாம். இப்ப இவங்க மஸ்ஜிது அந்த பஸ்ஸுக்குள்ள எறி தொழுதுருவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப எப்படி மாத்திட்டாங்க, நாங்க மஸ்ஜிது கிட்ட போகணும், இப்ப மஸ்ஜித் எங்கட காலடியில வருது. ஆனா மக்களுக்கு இதனுடைய பாரத்தூரம் விளங்குது இல்ல. நாங்க மஸ்ஜிதுக்கு நடந்து போற அதனால எட்டு மஸ்ஜிதுல தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருப்பது அங்கே தொடக்கூடியவர்கள் எவ்வளவு கூட அதிகமாக அங்கே நன்மைகள் அதிகம். சில நேரங்கள் எங்களுக்கு வேலை ஒன்றும் இருக்காது, சில நேரத்தில் அவசரமா பத்த பிடிக்கணும் பெயின பிடிக்கணும் என்று சொல்லி சில நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வாங்க சென்ன உடனே அவசரமாக நடக்கிற கொஞ்சம் பேருக்கு ஏதோ செக்யூரிட்டி வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஜமாத் நடந்து கொண்டிருக்கும். இவரும் இன்னும் டைமிங்க்கு தானே, ஆனா எவ்வளவு ஜமாத்துல கூடுமோ அவ்வளவு எங்களுக்கு நல்ல கூட. இப்ப மக்கள் அதை விளங்குறாங்க இல்ல, பஜ்ரல அறவருக்கு பின்னால நடக்கிற மஸ்ஜிதுடைய ஜமாத்துல 1000 பேர், இங்க செக்யூரிட்டிக்காக தொழுறவங்க 50 பேருண்டா, 1000 பேருடைய நன்மை 50 பேர்ல கிடைக்குமா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, சிலர் நினைக்கிறாங்க என்ன தொழுதா போதும் கடமை போதும். இன்னும் சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம் எங்கட சொந்த வாகனம், நாங்க 3 நாள் ஜமாத்துல போறோம், எங்கட சொந்த வாகனத்துல தான் போறோம், எங்களுக்கு அவ்வளவு பெரிய தூரமான 5 hour 6 hour சஃபரும் இல்ல, நாங்க போறது 2-2.5 hour தான். வெள்ளிக்கிழமை காலையில நாங்க சில மஸ்ஜிதுகள்ல பார்க்கலாம், சிலர் வெள்ளிக்கிழமை பஜ்ர் தொழணும்னு விசேஷமா வருவாங்க. எல்லாரும் அல்ல, எங்கட சில சகோதரர்கள் சொந்த வாகனம் இருக்குது, அவ்வளவு பெரிய தூரமும் இல்ல, 2 hour போயிட்டு சேரலும், வாங்க சென்ன உடனே நாங்க 5 பேர் 10 பேர் தொழுதுட்டு மஸ்ஜிதுடைய ஜமாத் விட்டுட்டு போற. சிலவே இவருக்கு ஜமாத்தோட தொழுதாச்சு, இன்னும் மொத்த 2 பேரும் வார வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வெளியில ஈக்கிற தொடவாரவங்க இல்ல பாக்க என்ன இவங்க தொழிலையோ தெரியல. மஸ்ஜிதுடைய அந்த ஜமாத் எவ்வளவு முக்கியம், மக்கள் கூட கூட எங்களுக்கு நன்மைகள் அதிகம். அங்கே 100 பேர் சொல்லுறாங்க, 1000 பேர் சொல்லுறாங்க, நாங்க எங்கட பதாயில் ஆமால படிக்கின்றோம். மொழான ஞாபகப்படுத்தினாங்க, இன்றைக்கு மக்கள் எல்லாம் வேசிக்கு பழகுறாங்க, ஏன் இதால செஞ்சா எங்கட விஷயம் முடிஞ்சுத்தானே சொல்லிவிட்டு சொன்னாங்க. இல்ல, தாவத்துக்கும் சுண்ணத்தான ஒரு முறை, உடலால நேரத்தால காலத்தால நாங்க எடுத்துக்கொண்டு போகணும், எங்கட நேரத்தை எடுத்துக்கொண்டு போகணும். மக்களுக்கு ஜீன விளக்கிறது முஷாஹதாவுடைய அடிப்படையில், ஜீன விளக்கிறது முஷாஹதா, கண்ணால பார்க்கணும். இதே போல நான் சொன்னாங்க, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு போனார்கள். அப்ப கூஃபால் உள்ள சிலர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எப்படி உது செஞ்சாங்க? ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு லோட்டால தண்ணிய கொண்டு வாங்க, லோட்டால தண்ணிய கொண்டு வர சொல்லி உயரமான ஒரு இடத்துல நின்று நபி அவர்கள் உது செய்த மாதிரி செய்து காட்டிட்டு, நபி அவர்கள் இப்படித்தான் உது செஞ்சாங்க, அந்த அமலை செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு நாங்க தாவத்தை செஞ்சு காட்டணும், இவ்வாறு இவ்வாறு தியாகத்தோட செய்யணும். அதனை மூலம் நான் ஞாபகப்படுத்துறாங்க என்னண்டா, இப்ப ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஆக முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்துட்டா சாதாரணமான மக்கள் வந்துடுவாங்க. மூலன சொன்னாங்க, இல்ல, சாதாரணமானவர்கள் வந்து அவர்களை பார்த்துதான் முக்கியஸ்தர்கள் வருவாங்க. இன்னைக்கு சிலர்கள் எப்படியாவது அவரையும் எடுக்கணும், இவரையும் எடுக்கணும், இவரையும் எடுக்கணும் சொன்னாங்க. அந்த பெரியவர்கள் சாதாரணமான மக்களை பார்த்து பெரியவர்களுக்கு ஆச்சரியம் வரும். அதற்கு உதாரணத்தை சொன்னார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றிருந்தாங்க. தாயிஃபுல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எப்படி எப்படி எல்லாம் நபி அவர்கள் அடிக்கப்படுகின்றார்கள், ஏசப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். சில ரிவாயத்துகளை வருது நபியுடைய உடம்புல இருந்து ரத்தம் கூட வெளியில வந்தது. அந்த பயங்கரமான அடி, பயங்கரமான ஏச்சு, பயங்கரமான பேச்சுடன் நபி அவர்கள் வாராங்க. வந்து ஒரு கிரேப் தோட்டம் ஒன்று இருந்துச்சு, அந்த 2 பேர்களுக்கும் சொந்தமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல வந்து நபி அவர்கள் முதலாவது சந்தித்தது அந்த தோட்டத்துல வேலை செய்யற வேலைக்காரன் அத்தாச. நிலைமை பார்த்து அத்தாசுக்கு இறக்கம் வருது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு தட்டையில கொஞ்சம் திராட்சை பழத்தை கொண்டு வந்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வைக்க, நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதுல கொஞ்சம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சொல்லி கொஞ்சம் கிரேப்ஸை சாப்பிட்டுட்டு அத்தாஸ கேக்குறாங்க, உங்களோட பேர் என்ன? அவர் பேரை சொல்றாரு, அத்தா. எங்க ஊரு? நான் நேனுவா, ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி, நான் நேனுவாவை சேர்ந்தவன் என்று சொன்ன நேரத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேனுவாண்டா ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர், என்னுடைய சகோதரன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கத்தானே பிறந்தாரு, அங்கத்தானே வாழ்ந்தார் என்றதோட அந்த அத்தாசுக்கு சரியான சந்தோஷம். இவர் எங்கட ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறாரு. நபி அவர்கள் தாவத் குடிச்ச உடனே அத்தாஸ் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு அயாத்து சஹாபாவில வருது. நபியோட ரெண்டு கைகளையும் கால்களையும் உத்தமித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். சொன்னாங்க உத்துபாவும் ஷெய்பாவும் அந்த தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நபி அவர்கள் தாவத் கொடுத்தது யாரு? இந்த அத்தாசுக்கு இந்த ஊழியர், இந்த வேலை செய்யறவர். சொன்னாங்க என்னண்டா, நாங்க சாதாரணமான மக்களை பிடிச்சோம், இவர்களை பார்த்து செல்வந்தர்கள், இவர்களை பார்த்து படித்தவர்கள் விளங்குவாங்க, இவனே இப்படி போறாண்டா ஏன் எங்களால போகையதா? அதனால மூலான சொன்னார்கள், சாதாரணமான மக்களை தான் இந்த எல்லாருமே பிடிக்கிறாங்க. சிலர்கள் நினைக்கிற நாங்க ப்ரொபஷனல பிடிக்கணும், அதனால அறவே அவர்களோட பேசவானம் என்று சொல்லல. மூலையா சொன்னாங்க முக்கியத்துவம் கூட இவர்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு முழு உலகத்துல பாத்தியக்காரர்கள் பாதிக்கிறது யாராண்டா? சாதாரணமான மக்களை. அவர்கள்ட்ட மூன்று தன்மைகள் இருக்குது. அவர்கள்ட்ட ஒருவர் வறுமை இருக்குது, அவர்கள்ட்ட ஜஹாலத் அறியாமை இருக்குது, அவர்கள்ட்ட புருஷத் ஓய்வு இருக்குது. இந்த மூணு உள்ளவர்களை தானே பாத்தியக்காரர்களை வந்து பிடிக்கிறாங்க. குருபத் வறுமையில் உள்ளவர்களுக்கு பணத்தை காட்டுறாங்க, அறியாமையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஆசா பாசங்களை வார்த்தைகளை காட்டுறாங்க. புருஷத் அவர்கள்ட்ட ஓய்வு இருக்குது, அதனால அதை பாதித்துத்தான் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள பாத்தியக்காரர்கள் இளம் வாலிபர்களை, இளம் வயசுடையவர்களை பிடிக்கிறாங்க. ஏன்? அவர்கள்ட்ட எலுமா வறுமை இருக்குது, அவர்கள்ட்ட ஓய்வு இருக்குது, அவர்கள்ட்ட அறியாமை இருக்குது. இந்த மூணையும் எடுத்து அவர்களை முருத்தத்தாக மதம் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ இஸ்லாமியர்கள் செறிந்து வாழக்கூடிய ஊர்களை நாடுகளை எங்களுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மதம் மாற்றப்பட்டுட்டாங்க. இதை வச்சு அவர்களுடைய வறுமைய காரணமா வச்சு, அவர்களுடைய ஓய்வை மையமாக வைத்து, அவர்களுடைய அறியாமையை மையமாக வைத்து மதம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால மௌலானா சொன்னார்கள், நாங்க அதிகமாக அவாம்கள்ட்ட முயற்சி செய்யணும். அவாம்கள் நாங்க மற்றவர்களுடன் வேலை செய்து செய்து நாங்க செல்வந்தர்களுடன் சேரக்கூடிய நேரத்தில் செல்வந்தர்களுக்கு விளங்கும், எங்கட பணத்தை எங்க செலவழிக்கணும். அதோட சொன்னாங்க உலமாக்கள் பொதுமக்களுடன் இணையணும், பொதுமக்களுடன் உலமாக்கள் இணைந்தா உலமாக்களுக்கு விளங்கும், எங்கட ஐமா நாங்க எங்க செலவழிக்கணும். செல்வந்தர்கள் ஏழைகளுடன் இணையணும், முதல்ல ஏழைகள் வேலைக்குள்ள வந்துட்டா அதற்கு பின்னால செல்வந்தர்கள் அவர்கள் ஏழைகளுடன் வேலை செய்யும் போது அவர்களுக்கு விளங்கும். எங்கட செல்வத்தை நாங்க எங்கெங்கயோ செலவழிச்சு கொண்டிருக்கிறோம், இப்ப சேர்ந்ததோட தான் விளங்குது. இவர்களுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது, இவ்வளவு கைரான காரியங்கள் இருக்குது, இவ்வளவு நலவுகள் இருக்குது, இதற்கு செலவழிக்கலாம். மௌலானா சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்றைக்கு எப்படி ஜமாத் போறாண்டா, எல்லாரும் அவங்கவுங்களாண்டு ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. வியாபாரிகள் அவங்களுக்கு தனியான ஒரு குரூப், பிசினஸ்காரவங்க தனியான ஒரு குரூப், ப்ரொஃபஷனல் படித்தவங்க அவங்களுக்கு ஒரு குரூப், வாலிபர்கள் அவங்களுக்கு ஒரு குரு, கொஞ்சம் வயசுல மூத்தவர்கள் அவங்களுக்கு ஒரு குரு, பழைய கார்க்குங்கள் எல்லாம் ஒரு குரு. மௌலானா சொன்னாங்க, இதன் மூலம் என்ன தருவியை செய்யப்படும்? சொன்னாங்க, எங்கட மிசாஜோட உள்ளவர்களோட நாங்க ஜமாத்துல போறது மௌலானா சொன்ன வார்த்தை ஹயவானிய, அது மிருகக்குணம். மௌலானா சொன்ன அதே வார்த்தை அவங்க என்ன சொன்னாங்க, மிருகங்களை பாருங்க. நான் உதாரணம் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும், ஒரு மிருகம் ஒன்று இருந்தா அந்த இனத்தோட மட்டும்தான் அது சேரும், வேற ஏதாவது ஒன்று வந்தா அந்த இதை விரட்டும். அப்ப மௌலானா சொன்னாங்க, இது ஹயமானியத்தின் மிருக குணம். நாங்க எப்படி சேரணும் என்று சொன்னா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தோடையும் இணைஞ்ச மாதிரி நாங்க என்ன செய்யணும், இணையணும். நபி அவர்கள் ஹதரத் அக்ஸம் இப்னு ஸைஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உஹுஸு மஅ கைரி கௌமி, நீங்க யுத்தத்துக்கு போங்க உங்களோட கூட்டம் அல்லாத வேறொரு கூட்டத்தாருடன். உதாரணமா நாங்க எங்களை தெரிஞ்ச பாஷை வேறொரு பாஷக்காரங்களோட எங்களை வேலை செய்யலா, ஆனா சொன்னாங்க உங்களோட கூட்டம் அல்லாத, உங்களோட ஊர் அல்லாத, உங்களோட பாஷை அல்லாத வேறொரு ஆளுடன் போனா உங்களுக்கு தர்பியத்து வரும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பழக்கிறாங்க. நபியுடைய காலத்துல வாயில் இப்னு ஹுஜர் என்று ஒருவர் வாராரு, அவர் யமன்ல உள்ள அரச பரம்பரையில உள்ளவர், அவர் கிட்டத்தட்ட ஒரு இளவரசர் மாதிரி. நபி அவர்கள் ஜோடி ஆக்குறாங்க. ஒரு யுத்தத்தை போற நேரத்துல நீங்க ரெண்டு பேர் ஜோடி, நீங்க ரெண்டு பேர் ஜோடி. அதற்கு வாய்ப்பு பண்ணு ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால அவருக்கு ஜோடிய ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்குகின்றார். ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு யார் என்றா, அவர்களுக்கு சொல்லப்படும் ஸுலூக்குல் முஹாஜிரி, முஹாஜிரிங்கள் ஆக ரொம்ப ஏழையான சஹாபி ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு ஜோடியாரு அரச பரம்பரையில் உள்ள ஒரு இளவரசர் மாதிரி வாயிலை புனகஜர். இப்ப ஒரு ஊருக்கு தஷ்கீர் செஞ்சாச்சு. வாயிலிபுன் ஹஜர் அவருக்கே உள்ள அந்த குதிரையில வந்திருக்கிறாரு. ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இந்த அளவு கேளாண்ட கால செருப்பு. இப்ப போறாங்க, பயங்கரமான சூடு, பயங்கரமான வெயில், அந்த பாலைவன நிலத்துல போற நேரத்துல வாயிலிபுன் ஹஜரை பார்த்து முஆவியா ரதியல்லாஹு சொன்னாங்க, வாயில் என்னால் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், என்னால நடக்கலாம், உங்களோட குதிரையில கொஞ்சம் என்ன ஏற்றிக்கோங்க. அவர் சொன்னார், இது அரச குதிரை அல்லவா, உங்களை எப்படி நான் ஏற்ற ஏற்றலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாரு, சொன்னாரு, இந்த கால் அப்படி சூடாக்கி உங்களோட செருப்பையாவது எனக்கு தாங்க, நீங்க குதிரையில தானே போறீங்க, இல்ல அரசர்கள் இளவரசர்கள் அணிய செருப்பு உங்களுக்கு அது பொருத்தம் இல்ல. ஆனா ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு பொறுமையா இருந்தார். உங்களுடைய வாரத்துக்கு சரி பரவாயில்ல, நான் திருப்பி போறேன், மதீனாவுக்கு வந்தாங்களா இல்ல நினைச்சாங்க. எனக்கு இதுல தர்பியத், ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடன் என்ன அனுப்பி வைக்கிறாங்க, எனக்கு இதுல தர்பியத், நான் இவரோட போறதுனால எத்தனையோ சிபத்துகளை என்னால படிக்கலாம். அதனால் அப்படி போறாங்க, அந்த யுத்தத்துல கலந்து கொள்றாங்க. அதற்கு பல வருடங்களுக்கு பின்னால ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதியுடைய கவர்னராக ஆக்கப்படுகின்றார்கள். இப்ப கவர்னராக ஆக்கப்பட்டதற்கு பின்னால ஒரு தடவை அவருடைய கவர்னருடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவர்களை சூழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வாயிலிபுன் ஹுஜுர் அந்த சபையில வந்து எல்லாரும் அமர்ந்திருந்தாங்க. அந்த கடைசி பகுதியில அவர் வந்து உட்கார்ந்த நேரத்தில், வந்த நேரத்தில் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, வாயில் அன்றைக்கு நான் உங்களை குதிரையில் ஏற்ற சொன்னேன், நீங்க ஏத்தல்ல, உங்களோட செருப்பையாவது எனக்கு தாங்கான்னு கேட்டேன், ஆனா நீங்க தரல. ஆனா நான் என்னுடைய பொறுப்புல உறுதியாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த சிம்மாசனத்தை தந்துட்டான், உங்களோட குதிரை திறந்ததா அல்லது இந்த சிம்மாசனம் திறந்ததான்னு கேட்கிறான். வாயிலிபுன் ஹஜர் சொல்றார், முஆவியா என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, அப்பதான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தேன், அவ்வளவு தூரம் எனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாது, உங்களை நான் உதவி செய்திருக்கோனுமா, நான் உதவி செய்யல, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. மௌலானா சொன்னாங்க, நாங்க மன்னிக்கவும் வேண்டும், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டும். ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு சொல்லல, வாங்க இப்ப உங்களை நான் கவனிச்சு போறேன் சொன்னாங்க, இல்ல மன்னிச்சுட்டு விட்டுறாங்க, அவர்களும் உட்படுத்துறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சில பேர் எங்களை சாட்சிகள் முன்ன பின்ன நடப்பாங்க, அந்த நேரத்தில் அதை நாங்க பெரிசா எடுக்கிறல்ல, ஏன் வேலை செய்யறவங்க எல்லாம் மலக்குமார்கள் அல்ல, அவர்கள்ட்ட முன்ன பின்ன நடக்கும், அந்த நேரத்தில் நாங்க சபுரோட பொறுமையோடு இருக்கணும். மூலானை இதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னார்கள், இந்த தாவத்துடைய உழைப்புல ஈடுபடக்கூடியவங்களுக்கு சபுர் ஆகப்பெரிய ஆயுதம். உதாரணம் சொல்லி சொன்னாங்க, ஒரு வாகனத்திற்கு பெட்ரோல் டீசல் மாதிரி தான் இந்த வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு சபுர். எவ்வளவு மில்லியன் கணக்கில் உள்ள வாகனமாக இருந்தாலும், இப்ப புதுசா அதாவது இலக்ட்ரிக் உள்ள வாகனங்கள் வந்திருக்கு, அதற்கு முன்னால டீசல் பெட்ரோல் இல்லாம வாகனம் இல்ல. அப்ப சொன்னாங்க, எவ்வளவு பொறுமதியான வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த வாகனத்திற்கு பெட்ரோல் டீசல் இல்லாட்டி அந்த வாகனம் எங்க போய் சேரணுமோ சேர இயலாது. அதே மாதிரி தான் சொன்னாங்க, எவ்வளவு பழையவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், எவ்வளவு சோழ ஏரியாவில் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு எப்படி வாகனத்துக்கு பெட்ரோல் டீசல் அவசியமோ அதே மாதிரி வேலைக்காரவங்களுக்கு பொறுமை தேவை. ஆனா பொறுமை செய்ய ஷைத்தான் விட மாட்டான். இவர் யாராவது செய்யற தவறை பார்த்து என்ன சொல்றது, உடனடியே அவர்கிட்ட பாஞ்சு விழுவாரு, சொல்வார் வேலையை பாதுகாக்கணும், எங்கட உழைப்பை பாதுகாக்கணும், நீங்க என்னவானாலும் சரி. மௌலானா சொன்னாங்க, இது ஷைத்தானி வஸ்வஸா, இது அவர்கிட்ட பொறுமை இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, வேலையை பாதுகாக்கணும், இந்த உழைப்பை பாதுகாக்கணும், உழைப்புக்கு டேமேஜ் வர விடேலா. மௌலானா சொன்னாங்க, உழைப்பை பாதுகாக்கிறது அல்லாஹ், நானும் நீங்களும் பாதுகாக்கிறல்ல. அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த குர்ஆன் எப்படி பாதுகாப்பானோ அதே மாதிரி அவனுடைய தீனை பாதுகாப்பான். கடந்த காலங்களில் பாதுகாத்திருக்கிறான், கயாமனால் வரைக்கும் பாதுகாப்பான். ஏன் எங்கள்கிட்ட பொறுமை இல்ல, எங்கள்கிட்ட சகிப்பு தன்மை இல்ல, அதனால் நாங்க என்ன செய்வோம்? இப்ப எனக்கு நான் பொறுத்து பொறுத்து எதுக்கு மேலால் என்னால பொறுக்கேலா. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்களே, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இதற்கு மேலால என்னால பொறுக்கேலாது. சொன்னாங்க மௌலானா, பொறுக்கிறது எது வரைக்கும்? மௌத்து வரைக்கும் பொறுக்கணும். மௌத்தாகிற வரைக்கும் பொறுத்து கொண்டு தான் இந்த உழைப்பை செய்யணும். வேலை செய்யறவங்க சில பேர் முன்ன பின்ன பேசுவாங்க, கதைப்பாங்க, எதையாவது சொல்லுவாங்க. அப்ப வேலைக்காரன் எப்படி இருக்கணும்டா? எப்படி சொல்லுவாரு, எனக்கு இதுக்கு மேல பொறுக்கேதாண்டா. வேலையில உள்ளவர் எனக்கு மேல, என் தலைக்கு மேல வெள்ளம் போனாச்சு. உதாரணமா மௌலானாவே சொன்ன வார்த்தை, தலைக்கு மேல வெள்ளம் போனாச்சு, பெண்ண செய்யற, இதுக்கு மேல எப்படி பொறுக்கிற? மொழன சொன்னாங்க, நீந்திரவனுக்கு தலைக்கு மேல வெள்ளம் வரவே வராது. நீங்க தெரிந்தவனுக்கு, ஏன் நீங்க தெரிந்தவன் எப்பவுமே தண்ணிக்கு மேலதான் நீப்பான், அவன் தலைக்கு மேல தண்ணி வராது. வேலை செய்யறவர்கள் நீச்சல் தெரிஞ்சவன மாதிரி பொறுமையாக இருந்தா அவனுடைய தலைக்கு மேல தண்ணியே வராது. உதாரணம் சொல்லி சொன்னாங்க, ஹதரத் அபூதர் ரிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, சொன்னாங்க, எப்படி அபூதருக்கு நபி அவர்கள் பொறுமையா படிச்சு கொடுக்கறாங்க? நபி அவர்கள் கேட்டார்கள், அபூதர், நீங்க பெண்ணோட இருந்து கொண்டிருக்கிறீங்க, இதற்கு பின்னால ஒரு காலம், அந்த காலத்துல மக்கள் உங்களோட நல்லா நடந்து கொள்ளல, அந்த மக்கள் உங்களோட கொஞ்சம் தவறுதலா முன்ன பின்ன நடந்தா, மதீனத்து வாசிகள் உங்களோட தவறுதலாக நடந்தா என்ன செய்வீங்க? சொன்னார்கள், நான் மதீனாவை விட்டுட்டு ஷாம் தேசம் போயிடுவேன். சரி, ஷாம்ல போய் இருக்கிறீங்க, அங்க போய் இருந்ததற்கு பின்னாலே ஷாம் வாசிகளும் உங்களுடன் நல்ல முறையில நடக்கல, அப்ப நீங்க திருப்பி என்ன செய்வீங்க? நான் திருப்பி மதீனாவுக்கு வந்துடுவேன் இரண்டாவது முறை. சரி, மீண்டும் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால மதீனத்து மக்கள் உங்களை உடல்ல மறுக்க ஏதாவது தொந்தரவு பண்றாங்க, உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, என்ன சொன்னாங்க? அதுக்கு மேலாளாண்ட என்னால பொறுக்கேலா, நான் என்னுடைய ஆயுதத்தை எடுத்து அவர்களோடு யுத்தம் செய்வேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா பூதர், நீங்க அப்போதும் பொறுமையா தான் இருக்கணும். உங்களுக்கு யாரு அமீரா நியமிக்கப்பட்டாலும் நீங்க வழிபடணும். உங்களுக்கு யாரு அமீரா ஆக்கப்பட்டாலும் அவரு கட்டுப்படணும். உங்களுக்கு என்ன தகாசா வந்தாலும் நீங்க அதற்கு லெப்பை சொல்லணும். இது வரைக்கும் நீங்க வந்து என்ன சந்திக்கிற வரைக்கும், நீங்க மஷர்ல என்ன சந்திக்கும் பொழுதும் நீங்க அதே நிலையில தான் இருக்கணும். அப்ப நபி அவர்கள் சொல்லல, ரெண்டாவது முறை நீங்க மதீனாவுக்கு வந்து அதுக்கு மேல உங்களால பொறுக்கேதா, நீங்க வாழேந்து யுத்தம் செய்யலாம் நபி அவர்கள் சொன்னார்கள். இல்ல, நீங்க என்ன நீங்க தியாமத்துடைய நாள்ல என்ன சந்திக்கிற வரைக்கும் இதே நிலையில தான் இருக்கும். அதனால மௌலானா சொன்னார்கள், சபுரும் தஹம்முல், தஹம்முல் சகிப்பு தன்மை. ஏன் மூலன எதை சொல்ல வராங்கண்டா, பல மிசாஜ் உள்ளவர்கள், பல பாஷக்காரர்கள், பல ஊர்க்காரர்கள், பலவிதமான பழக்க வழக்கம் உள்ளவர்களோட போனா சில வேலையில பொறுக்க வேண்டி வார. அதைத்தான் மூலன சொன்னார்கள், அந்த சபரு வரணும், அந்த ஹில்மு அந்த சகிப்புத்தன்மை வரணும். நபி அவர்களுக்கு எத்தனை இடத்துல குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் எப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் பொறுமை செய்தாங்க, குர்ஆன்ல பல இடங்கள்ல கூறுகின்றான். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த உறுதியான ரசூல்மார்கள் சபரி செஞ்ச மாதிரி நீங்களும் சபரி செய்யுங்க. அழகான சபராக நீங்க சபரி செய்யுங்க. உஹதி யுத்தத்துல அதுல கம்சா ரழியல்லாஹு அன்ஹு மிக மோசமான முறையில ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றார்கள். அந்த வரலாறு எங்களுக்கே தெரியும். அதனால் நபி அவர்கள் ரொம்ப ஆத்திரப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இவர்கள் உள்ள 70 பேரை நான் பழிக்கு பழி வாங்குவேன். ஏன் ஆத்திரத்தில் சொன்னாங்க? இறக்குகின்றான். நீங்க அவர்களை சந்தித்தீங்கண்டா, அவர்கள் உங்களை சந்தித்த மாதிரி நீங்களும் சந்திங்க. அவர்கள் ஒரு ஆள் உங்களை கொலை செஞ்சா நீங்களும் ஒரு ஆளைத்தான் கொலை செய்யணும். உலையில் சபர்த்தும், ஆனா நீங்க பொறுமை செய்தீங்கண்டா, பொறுமையாளர்களுக்கு அதுவே ஆக சிறந்தது. அந்த குர்ஆன் ஆயத்தோட நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி பல கட்டங்கள்ல நபி அவர்களுக்கு அல்லாஹ் சபரை பற்றி கூறுகின்றான். பயங்கரமான விரோதிகள், யூத மதத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு அறிஞர் சோனான்னு சொல்லக்கூடியவர், அவர் இஸ்லாத்தை விளங்கினாரு. நபியுடைய சகிப்பு தன்மை அறிச்சு ஏன் அவர் அவருடைய தௌராத்துல படிக்கிறாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் யாராவது கோபமா நடந்தா இன்னும் பொறுமை செய்வாரு. அவருடன் யாரு ரொம்ப வேகமாக கோபத்துடன் நடக்க நடக்க அவருடைய சகிப்புத்தன்மை கூடும். நீண்ட வரலாறு அதை வந்து பாக்குறாங்க. அவர் பார்த்த மாதிரியே நபி அவர்களுடன் தவறுதலா முறைகேடா மோசமா நடக்க நடக்க நபி அவர்கள் பொறுமை காக்கிறாங்க. அதன் மூலம் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். சொன்னாங்க மௌலானா, தாயிகள்கிட்ட சபரும் இருக்கணும், இரண்டாவது தஹம்முல் சகிப்பு தன்மையும் இருக்கணும், மூணாவது தகாவத் கொடை கொடுக்கிற தன்மையும் இருக்கணும். நபி அவர்கள் இந்த ரெண்டையும் பார்த்தாங்க. ஜெய்துபுன் சுஹனா வந்து நபியுடைய சகிப்பு தன்மையை பார்த்தாங்க, சஃபானிபுன் உமையா வந்து நபியுடைய கொடை தன்மையை பார்த்தாங்க. ஒரு யுத்தத்துல பெரிய ஒரு பள்ளத்தாக்குல நூற்றுக்கணக்கான ஆட்டு மந்தைகள், சஃபானிபுன் உமையா இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் இப்ப நபி அவங்களோட வந்திருக்கிறாரு. நபி அவங்க கேட்டாங்க, சஃபான் இந்த முழு ஆட்டு மந்தைகளையும் உங்களுக்கு தரவா சொல்லிட்டு சொன்னாங்க. முழு ஆட்டு மந்தையும் உங்களுக்கு தான். சஃபானிபுன் உமையா சொன்னாரு, ஒரு நபி ஒரு ரசூலை தவிர வேற யாராலும் இந்த மாதிரி கொடை கொடுக்க முடியாதுன்னு இஸ்லாம் ஏற்றுக்கொள்றார். மௌலானா சொன்னாங்க, நபியுடைய சகிப்பு தன்மையை பார்த்து நபியுடைய கொடை தன்மையை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு மக்கள் எங்கள்கிட்ட வாராங்க, எங்களோட வேலை செய்யறாங்க, சில நேரங்கள்ல முன்ன பின்ன நடப்பாங்க. நாங்க யாரும் யாருடைய குறைகளை பார்க்கறல்ல, நிறைகளை பார்க்கிறோம். அதற்கு மூலான உதாரணம் சொன்னார்கள், ஒரு பூந்தோட்டம் ஒன்று இருக்குது, அந்த பூந்தோட்டத்துக்கு தேன் பூச்சி வருது, அந்த தேன் பூச்சி வந்து அந்த பூக்களிலே உள்ள நல்ல தேன்களை மட்டும்தான், நல்ல பானியை மட்டும்தான் எடுக்கும். ஆனா அந்த தேன் பூச்சிக்கு எப்படி தெரியும் எதிலுள்ள பானி நல்லது எதிலுள்ள பானி அசுத்தம் எப்படி தெரியும்? ஏன்னா தேன் பூச்சியுடைய நோக்கம் நான் மக்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்காக சுத்தமான தேனை கொடுக்கணும். இது தேன் பூச்சியுடைய நல்ல நீயத். அந்த நீயத் நல்லதா இருப்பதன் மூலமாக தேன் பூச்சிக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். குர்ஆன்ல சூரத்துல் நஹல் என்ற தனியான ஒரு சூரா, தேன் பூச்சி என்ற பெயரில் ஒரு சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நாங்க உதிப்பை ஏற்படுத்துகின்றோம். முதலாவது கூட கூட்டுகளை நீங்க எங்க கட்டணும், மூணு இடங்களை அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். பின்னால சும்ம குழி மீன்குள்ளி சமரா, எல்லா பழங்களிலிருந்து பூக்களிலிருந்து அதிலுள்ள பாணிகளை நீங்க உறிஞ்சிக்கோங்க. மௌலானா சொன்னார்கள், அந்த தேன் பூச்சியுடைய நீயத்து நல்லம். அதே பூந்தோட்டத்துல பல மரங்கள்ல பழங்கள் கீழே விழுந்திருக்கும், அது நாத்தமாக இருக்கும், அது அதாவது கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதை சாப்பிட வேறொரு மிருகமும் கட்டக்காடும் அங்க வரும். ஆனா இந்த தேன் பூச்சி அது ஒன்றே பார்க்காது, நல்ல தேன் பானிய நல்ல பானிய மட்டும் உரியும். அதே தோட்டத்துக்கு கட்டக்காலும் வரும், அந்த கட்டக்கால் நல்ல பழங்களை நல்ல பானி பூக்களை பார்க்கவே பார்க்காது. அதற்கு தேவை மலம் அசுத்தம். உழைப்பில் உள்ளவங்க ரெண்டு மாதிரி இருப்பாங்க, வேலை செய்யறவர்கள் குறையை பார்ப்பதற்கும் வருவாங்க. ஆனால் அதிகமாக நாங்க எப்படி தேன் பூச்சி மாதிரி இருக்கணும், நாங்க மக்களுக்கு தீமை எத்தி வைக்கணும், யாருடைய குறையையும் பார்க்க மாட்டேன், ஒரு குறையை கண்டா அதற்கு நல்ல அர்த்தத்தை நான் கொடுப்பேன். இதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். நபியுடைய காலத்துல ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அதற்கு உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தயவு செய்து நீங்க தொழுவிக்காதீங்க. ஏன், இவர் பாவம் செய்யறதில் அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு பிரபல்யமானவர் பாவி, நீங்க தொழுவிக்காதீங்க. நீங்க தொழுவிச்சா மற்ற பாவிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வராது. அதனால யார ரசூலல்லாஹ், நாங்க யாராவது தொழுவிக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அவர் என்னென்ன தவறு செஞ்சாருன்னு அதையா கேட்க ஆரம்பிச்சாங்க. சில இடங்கள்ல பிரச்சனை கூடுறதே என்ன, அவங்கள தவற ப்ரூவ் பண்ண போற, அது ஒப்புவிக்க போற, தவறு ஏதாவது வந்தா தவற உடனும் பேசுறதுல மறைக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பை எப்படி மாத்துறாங்கண்டா, நபி அவர்கள் எழும்பி நின்று அந்த ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்கள்ட்ட சொன்னார்கள், இந்த மரணித்திருக்கிற ஜனாதாவா வைக்கப்பட்டிருக்கிற இந்த மையத் உலகத்துல வாழும் பொழுது எப்பயாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நலவு ஒரு நல்ல வேலையை செய்தவர் யாராவது கண்டா அவங்க எழுப்புங்க. இப்ப அந்த சபையிலிருந்து ஒரு ஆள் எழும்புறாரு, யார சூழல்லாம், சில காலங்களுக்கு முன்னால நாங்க ஒரு ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க போயிருந்தோம். அப்ப போய் மக்கள் எல்லாம் கலை போல அங்க போன உடனே அப்படி படுத்துட்டாங்க. நாங்க இந்த நபர் மாத்திரம் இரவுல படுக்காம போனவர்களுடைய பொருட்களை பேக்குகளை சாமான்களை பார்த்து அந்த இரவு அவர் செக்யூரிட்டி வேலை செஞ்சாரு. யார சூழல் நபி அவங்க சொன்னாங்க, போதும் இது ஒன்றே எனக்கு போதும். அந்த ஜனாதாவை பார்த்து சொன்னாங்க, இந்த மக்கள் அதிகமான மக்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதி என்று, ஆனா நான் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகின்ற நீங்க சொற்கவா. யாருடைய கண் அல்லாஹ்வுடைய பாதையில விழிக்குமோ அந்த கண் நரகத்துக்கு போறது ஹராம். உங்களோட கண் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் விழித்திருந்தாலும் உங்களோட கண் நரகத்தில் போக முடியாது. நீங்க சொர்க்கவாதி, இந்த மக்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதி என்று நான் கூறுகின்றேன் நீங்க சொர்க்கவாதி. சொன்னாங்க, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செய்து மக்களுடைய நலவுகளை விளங்குறாங்க. இன்றைக்கு ஏலான் செய்து பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுது, குற்றங்கள் பகிரங்கப்படுத்தப்படுது, செய்யாத தவறுகள் அவரின் மீது சுமத்தப்படுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உன்னதமான வேலை, ஹக்கான வேலை முழு உலகத்தில் உள்ள மக்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேலைய அந்த நபி மிசாஜ், நபி அவர்கள் செஞ்ச மாதிரி அந்த மிசாஜில் செய்யணும், அந்த தன்மையோட செய்யணும், அந்த முஜாஹதாவோட செய்யணும், அந்த தியாகத்தோட செய்யணும். நாங்க ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தினோமே, எங்களுடைய உடல், எங்களுடைய பொருள், எங்கட பணம், எங்கட நேரம் காலத்தை செலவழித்து நாங்க போனோம்டா, இதன் மீது உண்மையான மஹப்பத், உண்மையான விருப்பம் வரும். இன்னும் எத்தனையோ வகை வகையான விளக்கங்களை நிச்சயமா அல்லாஹ் தருவான். நான் திருந்தோனும், நான் என்ன மாத்தோனும், அது தனியர். அடுத்தவர்களை திருத்தரல்ல, அடுத்தவர்களை மாத்திரல்ல, வேலையை பாதுகாக்கிறல்ல, நான் என்ன பாதுகாக்கிற, வேலையை அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் நான் எனக்குள்ள எத்தனையோ ரகசியமான தவறுகள் குற்றங்கள் இருக்குது. நான் என்ன மாற்றணும், நான் 40 வயது, நான் 50 வயது, இன்னும் நான் கொஞ்சம் என்ன திருத்தணும், என்னுடைய தொழுகையில ரூஹானியத்தில் இல்லை, என்னுடைய இபாதத்தில் எதார்த்தம் இல்லை, என்னுடைய வணக்க வழிபாடுகள் போதா, என்னுடைய ஜிக்ர் திலாவத் போதா, நான் மாறணும் என்று சொல்லி தியாக இன்னும் அல்லாஹ் பெரிய மாற்றங்களை தருவான், மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவான். அதற்காக நாங்களும் எங்கட காலங்களில் கொஞ்சம் காலத்தை, நேரங்களை கொஞ்சம் நேரத்தை, பணம் காசுகளை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில விழுக்கிரம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நீயத்தோட உடனடியாக 4 மாதம் அல்லாஹுடைய பாதையில போவதற்கு யார் யார் தயார், எழுதி தைரியமா உங்களோட பேர்களை சொல்லுங்க பாப்போம். 4 மாதம் உடனடியா போறோம். மாஷா அல்லாஹ், என்ன பேரும் கூட முஹம்மது அன்சார், எந்த ஏரியா, கிரேட் பார்ட், மாஷா அல்லாஹ், முஹம்மது அன்சார் சாப், அல்லாஹ் குபூர் செய்வானாக, அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையில பறக்க செய்வானாக. 4 மாதம் நக்குதா போறவங்க எழுமுங்களே, 4 மாதம் நக்குதா போறவங்க எழுமுங்களே, உடனடியா போறவங்க எழுமுங்க, ஹிம்மத் வச்சு எழுமுங்க, அவசர அவசரமா எழுமுங்க. பேர் பதிவு செய்யறவங்க நிறைய பேர் எழுதிட்டாங்க மாஷா அல்லாஹ், அங்க ஒரு ஆள் எழுதிக்கிறாங்க, அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அங்கே போறாள் மாஷா அல்லாஹ், அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 4 மாதம் மாஷா அல்லாஹ், அங்க பின்னாலும் எழுதுறாங்க, எல்லா பக்கங்களையும் சொல்லுங்க, எல்லா செய்திகள்ல சொல்லுங்க, 4 மாதம் அல்லாஹுடைய பாதையில போறது. நாலு நாலு மாதம் அல்லாஹுடைய பாதையில போவதற்கு நக்குதான், நக்குதண்டா ரொக்கமா உடனடியா போவதற்கு சொல்லு, உடனடியா போவோம் நாலு மாதம் அல்லாஹுடைய பாதையில். பெரிய தகாசா இருக்குது எங்கட நாட்டுல, வெளிநாட்டுகள்ல, இந்தியா பாகிஸ்தான்ல பல தகாசாக்கள் இருக்கு. இன்னும் திருச்சி எடுத்துங்க, தைரியமா எழுதுங்க, நாலு நாலு மாதம் அல்லாஹுடைய பாதையில். எங்களை எத்தனையோ நாலு மாதங்களை கழிச்சிட்டோம், எப்படி கழிஞ்சிச்சு யோசிச்சா கூட படாது. அவ்வளவுதான், இந்த 40 வருஷத்துல எத்தனை நாலு மாதம், 50 வருஷத்துல எத்தனை நாலு மாதம், எங்கட 30 வயதுல எத்தனை நாலு மாதம். ஒரு கொஞ்சம் வேலைய படிக்கிறது, ஒரு இதுல சொல்லுவாங்க ரங் ஆணை கேள்விய, நிறம் பாருதற்கு ஒரு நிறம், தாவத்துடைய நிறம் பாருதற்கு ஒரு நாலு மாதம். எலும்புகளை வேற யாரிக்கிறேன், நக்குதா உடனடியா போறவங்க யார் யார் பேர் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.